بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. எனது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் முஃப்தி யூசுப் அவர்களே, இந்த வைபவத்துக்கு சிறப்பு அதிதியாக வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌரவ் அல்ஹாஜ் ஃபாயிஸ் முஸ்தபா அவர்களே, மரியாதைக்குரிய ஹனிஃபா ஹசரத் அவர்களே, சபீரு சலாம் அரபு கலாசாலையின் கௌரவ அதிபர் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் அஸ்வர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கும் கலந்து கொண்டு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த வாய்ப்பையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பக்கம் புனித அல் குர்ஆனை மனனம் செய்து மன்னத்தை நிறைவு செய்து வெளியேறுகின்ற ஹாஃபிதுகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது. மறுபக்கம் இதுவரை சபீரு சலாம் என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த அரபு கலாசாலை ஒரு புதிய பார்வையோடு, ஒரு புதிய நோக்கோடு, ஒரு புதிய கல்விக் கொள்கையோடு, ஒரு புதிய கல்வி திட்டத்தோடு அல் ஃபத் அகாடமி என்ற பெயரில் இன்று வைபவ ரீதியாக உத்தியோகபூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகின்றது. இரு முக்கியமான நிகழ்வுகள் மிக எளிமையாக நடைபெறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இது. இத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே தெரிவு செய்யப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கின்ற உங்களை போன்ற சமூக தலைமைகளோடு, புத்திஜீவிகளோடு, துறைசார் நிபுணர்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை ஒரு அரிய சந்தர்ப்பமாக நான் பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் இரண்டு வகையான பிரச்சனைகளுக்கு எப்போதும் முகம் கொடுக்கிறான். ஒரு வகை பிரச்சனைகளை நாங்கள் உடனடி பிரச்சனைகள், இமீடியட் ப்ராப்ளம்ஸ் என்று அடையாளம் காண்கின்றோம். மனிதனுக்கு உணவு தேவை, உடை தேவை, வாழ்வதற்கு வீடு தேவை, கல்வி தேவை, சுகாதார தேவை, இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே மனிதனுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனைகளை நாங்கள் உடனடி பிரச்சனைகள், இமீடியட் ப்ராப்ளம்ஸ் என்று அழைக்கிறோம். மனிதன் எதிர்நோக்குகின்ற இந்த உடனடி பிரச்சனைகளுக்கு தீர்வாக அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், இன்டலெக்ட். இந்த பகுத்தறிவை வைத்து மனிதன் தன்னுடைய உணவு தேவைக்கான தீர்வை, உடை தேவைக்கான தீர்வை, வீட்டு தேவைக்கான தீர்வை, சுகாதார பிரச்சனைக்கான தீர்வை கண்டுகொள்கிறான். மனிதன் இந்த இன்டலெக்ட் என்ற பகுத்தறிவை வைத்து லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் சட்டங்களை ஆய்வு செய்கிறான். பகுத்தறிவை வைத்து மனிதன் இந்த லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் சட்டங்களை ஆய்வு செய்கின்ற வேளையில் தான் சயின்ஸ் என்ற விஞ்ஞானம் பிறக்கிறது. லாஸ் ஆஃப் நேச்சர் பற்றிய நாலேஜ், இயற்கையுடைய சட்டங்கள் பற்றிய அறிவுக்குத்தான் சயின்ஸ், விஞ்ஞானம், அறிவியல் என்று சொல்கிறோம். மனிதன் இந்த விஞ்ஞான அறிவை பிரயோகிக்கின்ற போது, அப்ளை பண்ணுகிற போது உருவாவதுதான் டெக்னாலஜி, தொழில்நுட்பம். எனவே இன்டலெக்ட், அதனை பிரயோகித்து மனிதன் லாஸ் ஆஃப் நேச்சரை, இயற்கையின் சட்டங்களை அறிய முயற்சிக்கிறான். அதன் விளைவாக சயின்ஸ் உருவாகிறது. அந்த சயின்ஸை மனிதன் பிரயோகிக்கிற போது டெக்னாலஜி உருவாகிறது. இந்த உலகிலே நாம் காணுகின்ற இந்த முன்னேற்றம் இந்த பின்புலத்தில் தான் பெறப்பட்டிருக்கிறது. மனிதன் தன்னுடைய இமீடியட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக் கொள்வதற்காக இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற இன்டலெக்டை வைத்து மனிதன் லோஸ் ஆஃப் நேச்சரை ஆயுக்குப்படுத்தி அதன் விளைவாக சயின்ஸ் உருவாகி அந்த சயின்ஸ் அப்ளை பண்ணப்படுகிற போது அங்கே டெக்னாலஜி தொழில்நுட்பம் உருவாவதை பார்க்கிறோம். ஆனால் மனிதன் எதிர்நோக்கும் ஒரே பிரச்சனை இந்த உடனடி பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல, மனிதன் எதிர்நோக்கும் இன்னொரு வகையான பிரச்சனை இருக்கிறது. அதனை தமிழிலே நித்திய பிரச்சனைகள் என்று சொல்லுவோம், அல்டிமேட் ப்ராப்ளம்ஸ். நித்திய பிரச்சனைகள், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு செல்வேன், இந்த உலக வாழ்க்கை நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கும் இந்த யூனிவர்ஸுக்கு இடையிலான தொடர்பு என்ன, இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன்ஸ் எமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட இந்த அடிப்படையான கேள்விகள், இந்த கேள்விகளுக்கான விடையை எப்படி காண்பது, யார் தருவது? பலர் இந்த இன்டலெக்ட் என்ற பகுத்தறிவை வைத்து இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் காண முயற்சிக்கிறார்கள். நான் யார் என்பதை பகுத்தறிவை வைத்து தீர்மானிக்கிறார்கள். நான் எது என்பதை, நான் எப்படி என்பதை, நான் எங்கு என்பதை, நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்வேன், நான் என்ன செய்ய வேண்டும், எனது வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன, முடிவு என்ன என்ற இந்த எல்லா கேள்விகளுக்கான விடைகளையும் இந்த இன்டலெக்டை வைத்து, இந்த பகுத்தறிவை வைத்து காண முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பகுத்தறிவை வைத்து எடுக்கும் இந்த முடிவுகள் காத்திரமான முடிவுகளாக, சரியான முடிவுகளாக இருக்க போவதில்லை. ஏனென்றால் இந்த பகுத்தறிவு என்பது, இந்த இன்டலெக்ட் என்பது லிமிட்டட், ஸ்பேஸ் டைம், காலம் இடம் என்ற இரண்டால் மனிதனுடைய பகுத்தறிவு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய அபார அறிவாற்றல் பெற்ற ஒருவரை பொறுத்தவரையிலும் அவருடைய பகுத்தறிவானது காலம் இடம் என்ற இந்த இரண்டு அம்சங்களால், டைம் அண்ட் ஸ்பேஸ் என்ற இந்த இரண்டு அம்சங்களால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுத்தறிவை வைத்து மனிதன் தன்னுடைய இமீடியட் ப்ராப்ளம்ஸுக்கு தீர்வுகளை காணலாமே தவிர அல்டிமேட் ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரையில் இந்த இன்டலெக்டை வைத்து மாத்திரம் அவனால் தீர்வு காண முடியாது. இங்குதான் படைத்த இறைவன் மனிதனுடைய அல்டிமேட் ப்ராப்ளம்ஸ், அவனது நித்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ரெவலேஷன் வழியை தந்திருக்கிறான். ஒரு பக்கம் பகுத்தறிவு என்றால் மறுபக்கம் இறை வழிகாட்டல், வஹி, ரிசாலத், நுபுவத், முக்காலங்களையும் அறிந்த, இறந்த காலத்தை அறிந்த, தற்காலத்தை அறிந்த, எதிர்காலத்தை அறிந்த, முக்காலங்களையும் அறிந்த இறைவனால் மாத்திரம்தான் மனிதனுடைய நித்திய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். இங்குதான் இன்றைய உலகின் உண்மையான பிரச்சனையை நாம் மிகச் சரியாக அடையாளம் காண்கிறோம். இன்றைய இந்த மிலேனிய உலகின், இந்த 21ஆம் நூற்றாண்டின் எல்லா பிரச்சனைகளுக்கும் பிரதானமான காரணம், இன்றைய உலகம் இன்டலெக்டை, இந்த பகுத்தறிவை பூஜிக்கிறது, இதனை போஷிக்கிறது, இதனை வளர்க்கிறது. பாராட்டத்தக்கது, அவசியமானது, இன்றியமையாதது. ஆனால் பகுத்தறிவை அதனுடைய வட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் இந்த பகுத்தறிவை வைத்து மனிதனுடைய உடனடி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது போலவே நித்திய பிரச்சனைகளுக்கும் அவனுடைய அல்டிமேட் ப்ராப்ளம்ஸுக்கும் தீர்வு காண்பதற்கு பிரயோகிக்கிறார்கள். அதன் விளைவைத்தான் இன்றைய உலகம் மிக கோரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. வகையின் ஒளியை பெறாத நாகரிகம், ரெவலேஷனுடைய வழிகாட்டலை பெறாத நாகரிகம், இது ஒற்றை கண் நாகரிகம், இது தஜ்ஜாலிய நாகரிகம். இன்றைய நாகரிகத்துக்கு ஒரு கண், புறக்கண் மாத்திரம், இதற்காக கண் இல்லை, இதற்கு உலோகாயுத கண் மாத்திரம், மறுமை கண் இல்லை. இந்த நாகரிகத்துக்கு துனியாவுடைய கண் மாத்திரம், ஆகலத்துடைய கண் இல்லை. இந்த நாகரிகத்துக்கு செக்யூலர் பார்வை மாத்திரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்வை இல்லை. ஏனென்றால் வெறும் இன்டலெக்டை மாத்திரம் பூஜிக்கிற, தூக்கி பிடிக்கிற ஒரு நாகரிகம் தான் இன்றைய நாகரிகம். எனவே பேலன்ஸை இழந்திருக்கிறது, சமநிலை இழந்திருக்கிறது. இந்த நாகரிகத்தின் வெளிப்பாட்டை தான் கல்வியில் பார்க்கிறோம், கலாச்சாரத்தில் பார்க்கிறோம், அரசியலில் பார்க்கிறோம், பொருளாதாரத்தில் பார்க்கிறோம். வகையுடைய வழிகாட்டலை இழந்த, இறை வழிகாட்டலை இழந்த, நுபுவத்துடைய ரிசாலத்துடைய வழிகாட்டலை இழந்த கல்வி, பொருளாதாரம், அரசியல் விளைவுகள் நாம் இன்று கண்டுகொண்டிருக்கிற இந்த கோரமான விளைவுகள். எமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான பணி இந்த இன்டெலக்டுக்கும் இந்த ரெவலேஷனுக்கும் இடையிலான பேலன்ஸ உலகத்தில் கொண்டு வர்றது. இந்த உண்மையை உலகத்துக்கு சொல்றது. குர்ஆன் ரெண்டு ஒளிகளை பற்றி சொல்கிறது. நூறுன் அலா நூர், ஒன்று நூறுல் அக்ல், அடுத்தது நூறு அன்னக்கல். ஒன்று இந்த பகுத்தறிவின் ஒளி பிரகாசம், அடுத்தது நூறு நக்கல் வகையுடைய ஒளி. இந்த இரண்டு ஒளிகளும் சேருகிற இடத்தில் தான் பாதை தெளிவாகும், பயணத்தை தொடரலாம். ஆனால் கவலைக்குரிய நிலைமை, இன்று மனித சமுதாயத்துக்கு அக்களுடைய ஒளி, பகுத்தறிவுடைய ஒளி கிடைத்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், சிறந்த முறையில் கிடைத்திருக்கிறது, நிறைவாக கிடைத்திருக்கிறது. ஆனால் வகையுடைய பிரகாசம், நக்களுடைய பிரகாசம், இறை வழிகாட்டுடைய பிரகாசம் இன்றைய மனித சமுதாயத்துக்கு சரியாக கிடைக்கவில்லை. அதைத்தான் இந்த உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கு. இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அக்களுக்கும் நக்களுக்கும் இடையில், அக்களுக்கும் வகைக்கும் இடையில், பகுத்தறிவுக்கும் இறை வழிகாட்டிற்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பை அற்புதமாக எடுத்துச் சொல்வார்கள். பகுத்தறிவு என்பது பவுண்டேஷன், அத்திவாரம் என்றிருந்தால் அந்த அத்திவாரத்தில் கட்டி எழுப்பப்படுகிற கட்டடம் தான், பில்டிங் தான் வகை. பகுத்தறிவு என்பது விளக்கு என்றிருந்தால் அந்த விளக்குக்கான எண்ணெய் தான் வகை. பகுத்தறிவு என்பது மனிதனுக்குள்ளே இருக்கிற வகை, வகை என்பது மனிதனுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது மனிதனுக்குள்ளேயே இருக்கிற வகை, வகை என்பது மனிதனுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற அக்கல். வகை என்றால் அக்கல், அக்கல் என்றால் வகை. வகையிலிருந்து அக்களை பிரிக்க முடியாது, அக்கல் இருந்து வகையை பிரிக்க முடியாது. வகை இல்லாமல் அக்கல் வழிகாட்டாது, அக்கல் இல்லாமல் வகை தெளிவு பெறாது என்ற அற்புதமான மிக ஆழமான கருத்தை இமாமுனா அபு ஹாமித் அல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குவார்கள். எனவே இன்றைய உலகின் உண்மையான பிரச்சனையை நாம் சரியாக அடையாளம் காண வேண்டும். உலகளாவிய ரீதியிலும் சரி, நமது நாட்டு மட்டத்திலும் சரி, மனித சமுதாயத்துடைய இன்றைய அவல நிலைக்கு, இழிநிலைக்கு, கேவலமான நிலைக்கு காரணம் இந்த உலகம் எதிர்நோக்கி இருக்கிற அரசியல் நெருக்கடிகளாக இருக்கலாம், பொருளாதார மந்த நிலையாக இருக்கலாம், சூழல் சுற்றாடல் பிரச்சனையாக இருக்கலாம், சுகாதார பிரச்சனையாக இருக்கலாம். அனைத்துக்கும் காரணம் வகையுடைய வழிகாட்டலை, நுபுவத்துடைய வழிகாட்டலை, ரெவலேஷனுடைய வழிகாட்டலை மனித சமுதாயம் இழந்திருப்பதாகும் என்ற உண்மை மிக தெளிவாக புரியப்பட வேண்டும். எனவே இந்த வகையில் எமது பாடத்திட்டம், எமது சிலபஸ், கரிக்குலம் சிலபஸ் என்பது இந்த அக்களுக்கும் வகைக்கும் இடையிலான இந்த சமநிலையை பேணும் வகையில் அமைய வேண்டும். இன்று நடந்திருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, ஒரு சாரார் பகுத்தறிவை மையப்படுத்தி, பகுத்தறிவை முழுமையாக தூக்கி பிடித்து தங்களுடைய கல்விக் கொள்கையை அமைத்திருக்கிறார்கள். மற்றொரு சாரார் பகுத்தறிவை, அக்களை, அது சார்ந்த உலூம் அக்லியாவை முழுமையாக புறக்கணித்து வகையை மாத்திரம் மையப்படுத்தி தங்களுடைய எல்லா கல்விக் கொள்கைகளையும் அமைத்திருக்கிறார்கள். எனவே இங்கு பெரிய முரண்பாடு ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த இரண்டுக்கும் இடையில் இணக்கம் காணப்பட வேண்டும். இது நான் சொல்லும் கருத்தல்ல, சமகால அறிஞர்கள் சொல்லும் கருத்தல்ல. சிலபஸ் என்ற மெத்தடாலஜியை, டெக்ஸ்ட் புக்ஸ், சிலபஸ் கரிக்குலம் டெக்ஸ்ட் புக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் என்ற இந்த ஒழுங்கை கல்வி உலகத்துக்கு முதலாவது அறிமுகப்படுத்தியவர்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனால் கல்வித்துறையில் இது பேசப்படுவதில்லை. ஆரம்ப காலத்திலே கரிக்குலம், சிலபஸ் சப்ஜெக்ட், டெக்ஸ்ட் புக் என்ற ஒழுங்கு இருக்கவில்லை. மன்ஹஜ் திராசி, முகர்ரராத், குதுப் முகர்ரரா, மவாத் என்ற இந்த ஒழுங்கு இருக்கவில்லை. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் இந்த ஒழுங்கை முதலாவது அறிமுகப்படுத்தியவர்கள். அந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் சொல்கிறார்கள், இந்த அக்களுக்கும் நக்களுக்கும் இடையில், அக்களுக்கும் வகைக்கும் இடையில், பகுத்தறிவுக்கும் இறை வழிகாட்டலுக்கும் இடையிலான இந்த சமநிலை எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்று. ஆனால் கடந்த பல நூற்றாண்டு காலமாக இந்த சமநிலையை பேர நாங்கள் தவறிவிட்டோம். ஒரு சாரார் அக்கலை பூஜிக்கும் நிலைக்கு சென்றார்கள், மற்றொரு சாரார் அக்கலை புறக்கணித்து வகையோடு மாத்திரம் இருந்து விட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே இதை காண முடியாது. எமது ஆரம்ப கால மனிதர்களிடம் இந்த பார்வை இருக்கவில்லை. அறிவை கூறு போட்டு பார்க்கும் இந்த பார்வை இருக்கவில்லை. எல்மை கூறு போட்டு பார்க்கும் இந்த பார்வை அவர்களிடம் இருக்கவில்லை. இன்டகிரேட்டட் நாலேஜ் பற்றி இன்று பேசப்படுகிறது. இந்த இன்டகிரேட்டட் நாலேஜ் என்பது எமது ஆரம்ப கால அறிஞர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஜாபிர் பின் ஹையான், அல் ஹுவாரிஸ்மி, இப்னு சீனா, அல் அல் வாக்கிதி, அல் அல் பிரூனி, அல் அல் ஃபாராபி, இப்படி இஸ்லாமிய உலகத்தில் தோன்றிய பெரும் பெரும் மேதைகளை நீங்கள் பார்த்தால், அவர்கள் ஒரு பக்கம் உபசிராக இருப்பார் ஒருவர், மறுபக்கம் அவர் ஒரு பௌதிகவியலில் துறை போக கட்டவராயிருப்பார், மருத்துவத்தில் துறை போக கட்டவராயிருப்பார், அதே நேரத்தில் முஹத்திஸாக இருப்பார். ஹதீஸ் துறையிலும் அவருக்கு புலமை இருந்தது, மருத்துவத்தில் புலமை இருந்தது, தஃசீர் துறையில் புலமை இருந்தது, கணிதத்தில் புலமை இருந்தது. ஆனால் பிற்பட்ட காலத்தில் நாம் என்ன செய்தோம்? கணிதம் என்றால் அது உலக கல்வி, மருத்துவம் என்றால் அது உலக கல்வி, பௌதிகவியல் என்றால் உலக கல்வி, ரசாயனவியல் என்றால் உலக கல்வி, மார்க்க கல்வி என்றால் தஃசீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், அகீதா, உசூல், உலூம் என்று சில கலைகளை நாம் பாகுபடுத்தி சொல்லிவிட்டோம். ஆரம்ப கால மனிதரிடம் இந்த பார்வை இருக்கவில்லை. எனவேதான் ஆயிரம் வருடங்களை கடந்த ஜாமியத்துல் அஸ்ஹர் என்ற பல்கலைக்கழகம் ஆரம்பத்தில் அல் ஜாமியுல் அஸ்ஹர் என்ற பள்ளி வாசலில் தான் இயங்கியது. இன்றும் நீங்கள் எகிப்துக்கு போய் கெய்ரோ நகரத்திலே அல் ஜாமியுல் அஸ்ஹர் பள்ளி வாசலுக்கு போனால் அங்கு மிகப்பெரிய ப்ரொஃபசர்ஸ், மிகப்பெரிய பேராசிரியர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எகிப்துக்கு போய் கெய்ரோவில் அமைந்திருக்கிற அல் அஸ்ஹர் பள்ளி வாசலுக்கு சென்ற போது அங்கே இஸ்லாமாபாத் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துடைய வைஸ் சான்சலராக இருந்த ப்ரொஃபசர் டாக்டர் ஹசனு ஷாஃபி அவர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பக்கத்து நகரத்திலே, புஸ்தாத் நகரத்திலே அமைந்திருக்கிற ஜாமி அம்ருபில் ஆஸ் என்ற பள்ளிவாசலுக்கு போனால் கடந்த பல நூற்றாண்டு காலமாக அங்கு பாடம் நடக்கிறது. இங்கே தப்சீர் பாடம், அங்கு கெமிஸ்ட்ரி பாடம், இங்கு ஹதீஸ் பாடம், இங்கு பிசிக்ஸ் பாடம், அங்கு ஃபிக்ஹ் பாடம், இன்னொரு இடத்திலே மெஸ் பாடம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்தோம்? பள்ளிவாசல் இருந்து ஒவ்வொன்றா எடுத்தோம், எடுத்து 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 இப்ப பைனலா மிச்சம் இந்த ஷரியாவுடைய கலை மாத்திரம் தான். அதையும் எடுத்துட்டா தொழுக மட்டும்தான் பள்ளியில மீயும். பெண்ணாம் பெரிய பள்ளிவாசலை கட்டி, பல மாடிகள் வைத்து பள்ளிவாசலை கட்டி, கோடான கோடி ரூபாய்களை செலவழித்து பள்ளிவாசலை கட்டி, எந்த அளவு தூரம் பள்ளிவாசல் சரியாக யூட்டிலைஸ் பண்ணப்படுது? இவ்வளவு பெரிய பரப்பளவு, ஐந்து நேர தொழுகைக்கு போற நேரத்தை விட்டுட்டு பார்த்தா, ஜும்மா தொழுகைக்கு போற நேரத்தை விட்டுட்டு பார்த்தா, இவ்வளவு பெரிய வளம் எந்த அளவு தூரம் அண்டர் யூட்டிலைஸா இருக்குது என்றத பத்தி நாங்க நிறைய யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவி இப்படி இருக்கல, ஜாமி ஜாமி அஸ்ஹர் இப்படி இருக்கல, ஜாமி அம்ருல்லாஸ் இப்படி இருக்கல, ஜாமி இப்னு தூலூன் இப்படி இருக்கல, ஜாமி மன்சூரா இப்படி இருக்கல. இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய ஆயிரம் ஆயிரம் மஸ்ஜிதுகள் முஸ்லிம் சமுதாயத்துடைய கேந்திர நிலையமாக மாத்திரமல்ல, மத்திய நிலையமாக மாத்திரமல்ல, கலாபீடங்களாக, சர்வகலாசாலைகளாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த நிலைமை நாளுக்கு நாள் குறைந்து 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 இப்போது இந்த அரபு கலாசாலைகள் மாத்திரம்தான் மசாக் பள்ளிவாசல் இயங்குகின்றன. நான் நினைக்கிறேன் இப்போது அந்த கலாசாலைகளும் பள்ளிவாசலை விட்டு மெதுவா 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 வெளியேறி இப்ப இங்க இருக்கிற சபிலு ரஷாதும் போயிட்டு, இப்ப சபிலு சலாம் போயிட்டு, நான் நினைக்கிறேன் அல் ஃபத்ஹ் அகாடமி இங்க தான் இயங்கும் ஆசியா, அல் ஃபத்ஹ் அகாடமி இங்க இயங்கும் அது சந்தோஷமான விஷயம். அது நல்ல ஒரு ஒரு அட்வான்ஸ் ஆன நிலைப்பாடு. அதாவது பொது கல்வியையும் மார்க்க கல்வியையும் ஒன்றாக இணைத்து வழங்குகின்ற அல் ஃபத்ஹ் அகாடமியாக இது பரிணாமம் அடைந்திருக்கிறமே மாஷா அல்லாஹ், எல்லா வகையிலும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். நான் பொது கல்வி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் திஸ் இஸ் செக்யூலர் அண்ட் திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் என்ற பாகுபாடு இல்லை. செக்யூலர் எஜுகேஷன் என்று ஒன்று இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இல்லை என்பது என்னுடைய மிக பணிவான கருத்து. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் உலக கல்வி என்ற ஒரு கல்வி இல்லை. கல்வி என்றால் டோட்டாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், கல்வி என்றால் கல்வி. ஆதம் அலைஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களுக்கு முதலாவது கொடுத்த அருட்கொடை என்ன? அல்லாஹ் ஆதமை படைத்து ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான்.
மிருக உலகத்தில் இருக்கிற பெயர்கள், தாவர உலகத்தில் இருக்கிற பெயர்கள், மனித உலகத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அதாவது ஜியோகிராபியுடைய அடிப்படையை, எஸ்ட்ரோனமியுடைய அடிப்படையை, ஜியோலஜியுடைய அடிப்படையை, ஜூலஜியுடைய அடிப்படையை, மெடிசினுடைய அடிப்படையை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பமாக கற்றுக் கொடுத்தான். இதுதான் உண்மை. நான் வலிந்து கொடுக்கிற விளக்கம் அல்ல. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் வஅல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, தாவரவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்தான், மிருகவியலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுத்தான், மானுட வியல் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தான். அதன் விளைவு என்ன? மலக்குகளை விட உயர்ந்தவராக ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாறுகிறார்கள். மலக்குகளே சுஜூத் செய்ய வேண்டிய நிலைமை வருகிறது. கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு முதலாவது கற்றுக் கொடுத்தது உலக கல்வியா மார்க்க கல்வியா? கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் உலக கல்வியா மார்க்க கல்வியா? நான் நினைக்கிறேன் இதற்கு உலக கல்வி என்று சொல்ல முடியாது, மார்க்க கல்வி என்று சொல்லுவோம். கல்வி, அறிவு, நாலேஜ். குரானுடைய ஊற்று அல்லாஹ், வஹியுடைய ஊற்று அல்லாஹ், மெடிசினுடைய ஊற்று யார், மெக்ஸுடைய ஊற்று யார், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் உடைய ஊற்று யார், மற்றொருவரா? எமது மனப்பதிவு என்னென்றால், குரான் அல்லாவிடமிருந்து வந்தது, வஹி அல்லாவிடமிருந்து வந்தது, தஃப்ஸீரும் ஹதீஸும் ஃபிக்ஹும் அல்லாவின் பக்கம் இருந்து வந்தது. ஆனால் இந்த மருத்துவம், இந்த பௌதிகவியல், இந்த ரசாயனவியல், இந்த சோசியல் சயின்சஸ் அண்ட் நேச்சுரல் சயின்சஸ், இதெல்லாம் மேற்குலகத்திலிருந்து வந்தது, வெஸ்ட்ல இருந்து வந்தது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அறிவு உடைய மூலம் அல்லாஹ், அறிவுடைய ஊற்று அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், குறிப்பிட்ட சில கலைகளுடைய ஊற்றாக அல்லாஹ் இருக்கிறான், ஏனைய கலைகளுடைய மூலமாக வேறு யாரோ இருக்கிறார்கள் என்பது. இது மிக பாரதூரமான ஒரு பார்வை. இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த பார்வை கிடையாது. இக்ரா என்பதை கவலைக்குரிய நிலைமை. எப்படி தமிழில் மொழிபெயர்க்கிறோம்? ஓதுவீராக என்று மொழிபெயர்க்கிறோம், ஓதுவீராக என்று மொழிபெயர்க்கிறோம். குரான் ஓதத்தான் சொல்லிக்குது, படிக்க சொல்ல இல்ல. அக்கரப்பட்டுல ஒரு மாஸ்டர் ஸ்கூலுக்கு போய் அடுத்த மாஸ்டரை பார்த்து சொன்னாராம், பாருங்களே சார், எங்களோட ஊட்டு ரேடியோ படிக்கிறது இல்ல, எங்களோட ஊட்டு ரேடியோ படிக்கிறது இல்லன்னு சொன்னாராம். அங்க ரேடியோ வேலை செய்யாட்டி சொல்றது, ரேடியோ படிக்கிறது இல்லன்னு பவர் சொன்னாராம். படிக்கிறது இல்லையா, அப்ப ஓத அனுப்புன்னு சொல்லி. யாருக்கு படிக்க இல்லாதவோ அவரை தான் ஓத அனுப்புறது. ஸ்கூலுக்கு போகாதவர், ஸ்கூலுக்கு போனாலும் படிக்காதவர், படித்தாலும் ஒழுங்கா படிக்காதவர், ஒழுங்கா படித்தாலும் தொடர்ந்து படிக்காதவர், தொடர்ந்து படித்தாலும் எக்ஸாம் செய்யாதவர், எக்ஸாம் செஞ்சாலும் பாஸ் பண்ணாதவர், பாஸ் பண்ணாலும் ஒழுங்கா பாஸ் பண்ணாதவர், யாருக்கு படிக்க இயலாதோ அவர் தான் ஓத போவார். எனவேதான் ஒரு பிள்ளைய பார்த்து கேட்பாங்க, துரை நீங்க என்ன செய்யறீங்க? நான் படிக்கிறேன். எங்க படிக்கிறீங்க? இந்த மதரசால படிக்கிறேன். ஓதுறீங்களா? விளப்பம் இல்லாம உண்ட பார்த்தா அதுக்கு பேர் ஓதுறது, விளப்பத்தோட உண்ட பார்த்தா அதுக்கு பேர் படிக்கிறது. எனவேதான் நாலு சோகோல் இன்டெலக்சுவல்ஸ் பேசிக்கொண்டிருக்கிறது இடத்துக்கு ஒரு மௌலவி போன இந்த பேச்ச நாங்க நிப்பாட்டினா நல்ல பாவம் ஹசரத் வாராரு, அவருக்கு விளங்காது. ஹசரத்துக்கு எங்கட பேச்சு விளங்காது, நாங்க படிச்சாக்கள் ஹசரத் ஓதினால் ஓதினாலுக்கு விளங்காது என்ற ஒரு மனப்படிவுதான் அண்மை காலம் வரைக்கும் இருந்தது என்பது ஒரு கசப்பான உண்மை. இந்த அநியாயத்தை செஞ்சது வேறு யாரும் அல்ல, நாங்க தான், நாங்க தான் இந்த அநியாயத்தை செஞ்சோம். இஸ்லாத்துடைய எஜுகேஷன் நாலேஜ் பற்றிய இந்த புரோடான பார்வைய சுருக்கி ஒரு குறுகிய இடத்துக்கு கொண்டு வந்தவங்க நாங்க தான். குரான் இக்ரா என்று சொன்ன போது ஓதுவீராக என்று குரான் சொல்லு, நாங்க மொழிபெயர்த்துட்டோம். அப்படி குரான் வாசிக்க சொல்லுது, உதா பிக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் கலக் கலக் அல் இன்ஸான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லம அல் இன்ஸான மா லம் யஅலம். அல்லாஹ் பேனாவை கொண்டு மனிதனுக்கு கற்பித்தான், மனிதன் அறியாதவற்றை எல்லாம் கற்பித்தான். பேனா, படிப்பு, வாசிப்பு, சிந்தனை, ஆய்வு என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஓதுவீராக வேண்டா. இந்த வசனங்கள் அல்லாஹ் பேனாவை பற்றி பேசுகிறான், கற்றலை பேசுகிறான், கற்பித்தலை பேசுகிறான், லேர்னிங், டீச்சிங், பென், இவை எல்லாவற்றையும் பேசுகிற குர்ஆன் ஆயத்தில் முதலாவது வார்த்தையை மட்டும் இக்ரா ஓதுவீராக என்று மொழிபெயர்ப்பது எந்த அளவு பொருத்தமானது என்பதை ஒரு முறைக்கு பலமுறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து இறங்கிய வசனங்களை பாருங்க, நூன் வல் கலம் யுவமா யஸ்துரூன், நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியமாக, நூன் என்ற அரபிக் லெட்டர் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அது பொருள் என்ன? நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியமாக என்றால் நயன் மீது சத்தியமாக, என் மீது சத்தியமாக, ஆனாவின் மீது சத்தியமாக, எழுத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். குரான் அரபு மொழியில் இருக்கிற காரணத்தினால் நூனின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தான். அரபு மொழியை மனித சமுதாயத்துக்கு தந்தவன் தான். தமிழையும் ஆங்கிலத்தையும் ஜப்பான் மொழியையும் ஜெர்மன் மொழியையும் பிரெஞ்சு மொழியையும் தந்தான். அரபு மொழி அல்லாட மொழி, ஏனைய மொழிகள் எல்லாம் யாட மொழி, வேற யாரும் உருவாக்கின மொழிகளா? இப்படி நம்புவது இஸ்லாமா? இப்படி நம்புவது தௌஹீதா? இப்படி நம்புவது எங்கள் ஈமான் அகீதா சார்ந்த விஷயமா? எல்லா மொழிகளதும் ஊற்று அல்லாஹ். அதில் உயர்ந்த மொழியாக அரபு மொழியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாம் இறுதி வேதம் இறக்கி அருளப்பட்ட மொழி என்ற ஒரே காரணத்தினால். ஆனா எல்லா மொழிகளதும் ஊற்றாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற பார்வை நம்மை பொறுத்தவரையிலே தெளிவில்லாமல் இருக்க ஒன்றிலேயே பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதர்களே, பெரியோர்களே, நமது ஆரம்ப கால அறிஞர்கள் இப்படி அறிவை பார்க்கவில்லை, கல்வியை இப்படி கூறு போடவில்லை, துண்டாடவில்லை. எனவேதான் ஆரம்ப கால மனிதர்கள் குர்ஆன் சுன்னா உடைய வழிகாட்டின் விளைவாக உலகத்திலே பெரிய சாதனைகள் படைத்தார்கள். இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி இன்று பேசப்படுகிறது. ஒரு டிகிரி செய்தவர், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்தவர், ஒரு பிஹெச்டி செய்பவர் முக்கியமாக அவர் தீசிஸ் செய்ததற்கு முன்னால ரிசர்ச் மெத்தடாலஜி ஒரு பாடத்தை படிப்பார். படிச்சு போட்டு தான் அவர் ரிசர்ச்சில் ஈடுபடுவார். இந்த ரிசர்ச் மெத்தடாலஜியுடைய பயனியர்ஸ் எங்கள் ஆரம்பகால இமாம்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் 600,000 ஹதீசுகளை படித்து அதில் தெருவிலும் தெருவான ஒரு 500 ஹதீசுகளை தான் தனது சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்கிறார்கள். ரிசர்ச் மெத்தடாலஜியை அவர்கள் கடைபிடித்தன் விளைவு. இந்த அறிவிப்பாளர் வரிசை முறை, சனது முறை என்பது எமது ஆரம்ப கால மனிதர்களுடைய ஆய்வுக்கு சிறந்த உதாரணம். இந்த பூமி சுற்றுவதில்லை என்று சொல்லப்பட்டு வந்தது, நம்பப்பட்டு வந்தது. பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது என்ற கருத்தை முதலாவது சொன்னவர் யார்? எல்லோரும் கோப்பர்னிக்கஸை சொல்வார்கள். ஆனால் பூமி தன்னைத்தானே சுட்டுகிறது என்ற கருத்தை முதலாவது உலகத்துக்கு சொன்னவர் அல் பிரூனி ரஹிமஹுல்லா அவர்கள். ஆனால் இந்த வரலாறுகள் பேசப்பட, நாம் பயஸாக சொல்லல, உணர்ச்சியால் சொல்லவும் இல்லை, இவை மிகப்பெரிய வரலாற்று உண்மைகள். ஆனால் துரைஷ்டவசமாக இந்த வரலாறுகள் உலகத்திலே பேசப்படுவதில்லை. ஏனென்றால் கடந்த 200 ஆண்டுகளாக, 200 ஆண்டுகளாக நாங்கள் படிக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கிறது பேஸ்ட் ஆன் செகுலரிசம், பேஸ்ட் ஆன் மெட்டீரியலிசம். முழுக்க முழுக்க சடவாதத்தையும் முழுக்க முழுக்க சமய சார்பற்ற கொள்கையையும் மேற்குலக சிந்தனைகளையும் அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறையை தான் நாங்கள் படிக்கிறோம். எனவே இந்த கல்வி முறையிலே கோளாறு இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமைசேஷன் ஆஃப் நாலேஜ் இன்று நாங்கள் பேசுகிற முக்கியமான ஒரு தலைப்பு அறிவு இஸ்லாமியமயப்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் படிக்கிற சோசியல் சயின்சஸ்ல குழப்பம் இருக்குது, நாங்கள் படிக்கிற நேச்சுரல் சயின்சஸ்ல குழப்பம் இருக்குது. இதை இஸ்லாமைஸ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இதை அப்படியே படிப்பிக்க முடியாது, அப்படியே படிக்கவும் முடியாது. இன்றைய சட்டத்துறை எடுத்துக்கொண்டால், கௌரவ ஜனாத சட்டத்தின் அவர்கள் பாய்ச்சி முஸ்தா அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இன்றைய சட்டத்துறை என்பது, இன்றைய லோ என்பது எந்த அளவு தூரம் இஸ்லாமிய மயப்படுத்தலை வேண்டி நிற்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த இஸ்லாமைசேஷன், இஸ்லாமிய மயப்படுத்தல் தேவைப்படுகிறது. இதை செய்யக்கூடிய கடப்பாடு யாருக்கு இருக்கிறது? உலமாக்கள் தான். எமது அரபு கலாசாலைகள் உற்பத்தி செய்கிற உலமாக்கள் தான் இந்த ஜெனரல் எஜுகேஷனை, செக்யூலர் எஜுகேஷனை அல்ல, ஜெனரல் எஜுகேஷனை இஸ்லாமிய மயப்படுத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை சுமக்க வேண்டும். இதனை இஸ்லாமிய மயப்படுத்துவதற்கு அவர்கள் இதனை படிக்க வேண்டும். எமது ஆரம்ப கால மனிதர்கள் பிலோசபியை படித்தார்கள், அவர்கள் சைக்காலஜியை படித்தார்கள், சோசியாலஜியை படித்தார்கள். இமாம் கஸாலி எடுத்துக்கொள்வோம், இமாம் இப்னு தைமியா எடுத்துக்கொள்வோம், இப்னு கையிமே எடுத்துக்கொள்வோம். இந்த அறிஞர்கள் எல்லோரும் அன்று இருந்த யூனானிய கிரேக்க கலைகளை, ரோம கலைகளை எல்லாம் துறைபோக கற்றார்கள். கற்று அவற்றிருக்கிற கோளாறுகளை எடுத்து சொன்னார்கள். ஆனால் நமக்குள்ள பிரச்சனை என்ன? நாம் அந்த கலைகளை பார்ப்பதில்லை, கற்பதில்லை. விளைவு என்ன? அந்த கலைகள் முழுக்க முழுக்க வஹியின் ஒளியை பெறாத கலைகளாக கடந்த 200 ஆண்டுகளாக, 200 ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒரு அவலத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இன்று ஒருவர் மெடிசின் படிக்க போறார் என்றால் அல்லது பயோ படிக்க போறார், அல்லது டபுள் மெஸ் படிக்க போறார், அல்லது அவர் ஒரு ஏதோ ஒரு நேச்சுரல் சயின்ஸை அல்லது ஒரு சோசியல் சயின்ஸை படிக்க போறா என்றால் ஒரு முறைக்கு 9 முறை யோசிக்கணும். அதோட சேர்த்து டாவிடிசத்தை படிச்சுட்டு வரார், அதோட சேர்த்து ஏசிசத்தையும் தூக்கி கொண்டே வரார், செக்குலரிசத்தையும் தூக்கி கொண்டு வரார், மெட்டீரியலிசத்தையும் தூக்கி கொண்டு வரார். இந்த ஒரு குழந்தை காலையில் பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு போகுதுண்டா, மாலையில எத்தனை குஃபுரியத்தான வித்தத்தான சிந்தனைகளை சுமந்து வரும் என்பதை பற்றி பேரண்ட்ஸுக்கு எந்த கவலையும் இல்லை. ட்விங்கிள் ட்விங்கிள் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லா. என்னிடம் ஒருவர் சொன்னார், என்னுடைய பேரன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பாடமா எடுக்கிறார், புத்திசத்தை பாடமா எடுக்கிறார். வயது எத்தனை? 6 வயசு. புத்திசத்தை ஒரு பாடமா படிக்கிறார். இஸ்லாம், இஸ்லாத்தை வீட்டில் படிக்கிறார். ஆனா புடியன் முரணான கருத்துக்கள் போதிக்கப்படுகின்றன. இந்த சிஸ்டத்தில் வளர்ந்து வர புள்ளட்ட எப்படி நாங்க ஸ்பிரிச்சுவலிட்டி எதிர்பார்க்கிற, இந்த சிஸ்டத்தில் வளர்ந்து வர பிள்ளைட்ட எப்படி நாங்க மோரல் சைடு எதிர்பார்க்கிறது, இது ஒரு பெரிய பிரச்சனை. எனவே இந்த ஹோல் சிஸ்டத்தில் ஒரு கோளாறு இருக்குது, மிகப்பெரிய கோளாறு ஒன்று இருக்கிறது. இந்த கோளாறை திருத்திர பொறுப்பு அரபு கலாசாலைகளை சாரும். ஜம்மியத்துல் உலமா, அரபு கலாசாலைகளுடைய ஒன்றியம், அரபு மதரசாக்கள் இந்த துறையிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டும். என்றால் சமூகத்தில் இருக்கிற எத்தனை விதமானவங்க அரபு கலாசாலைகள் வந்து ஓதுறாங்க? மெஜாரிட்டி படிக்கிறாங்க. படிக்கிறவங்க பாடசாலைக்கு போய், பல்கலைக்கழகத்துக்கு போய் இவ்வளவு குஃபுரியத்தான ரித்தத்தான சிந்தனைகளை சுமந்து வராங்க. எங்களோட ஒரு கொத்துபா, எங்களோட ஒரு பயான், எங்களோட ஒரு ஹதீஸ், எங்களோட ரேடியோ ப்ரோக்ராம், இவங்க ஸ்கூல்ல சிஸ்டமேட்டிக்கா படிக்கிற, சயின்டிபிக்கா படிக்கிற அந்த பிழையான கருத்துக்கு சரியான விளக்கத்தை கொடுக்குமா? டாவிடிசத்தை படங்களோட படிக்கிறார், கூர்ப்பு கொள்கையை ஆதாரங்களோட படிக்கிறார். நிச்சயமாக மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்திருப்பான் என்பதை தியரியோட பிராக்டிஸோட படிக்கிறார். ஸ்கூல்ல பொடியனட்ட கூத்த பார்த்தாலும் நிச்சயமா இவன் குரங்கிலிருந்து தான் வந்திருப்பான் அவருக்கு நல்லா விளங்குது. இந்த நேரத்தில் இஸ்லாம் பாடத்தில் மட்டும் மௌலவி போய் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் தான் எங்கட ஆதிபிதா, அவர்கள் இருந்து தான் மனித சமுதாயம் வந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எனவே அவன் மனதுக்குள்ள இந்த சிந்தனைகளை புதைச்சி வச்சிருக்கிறான். 60 வயசுல சிலர் கேட்கிறாங்க, 60 வயசுல 40 வருஷம் தொழுதிக்கிறாங்க. அது சரி ஷேக், இந்த மனுஷன் குரங்குல இருந்து வந்தான் என்ற தியரியும் பொய்யில்லை தானே? மனசுளுக்கு குழப்பம். சிலாக்கள் தனிப்பட்ட முறையான்னு சொல்லுவாங்க, யார்ட்டையும் சொல்லவான நான் கேட்டேன், நாளைக்கு மையத்துக்கும் வரமாட்டானுவள், பள்ளியால விளக்கி வச்சிருவாங்கள், கபூர்ல கொண்டு போய் அடக்க மாட்டானுவள். அதனால ஆனா உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கிறேன், பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் யூ, ஒரு பொல்லாத க்வெஸ்சன். இந்த டாவினிசம் உண்மையிலே பிழையா? வயசு இப்ப அவருக்கு 60 ஆயிக்கும். ஏன்? அவர் அந்த சிஸ்டத்தை படிச்சவர். இந்த சேலஞ்சுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா? நான் நினைக்கிறேன் அல் ஃபத்ஹ் போன்ற நிறுவனங்கள் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். இனியும் அக்களையும் நக்களையும் பிரிக்கக்கூடாது, அக்களையும் வஹியையும் பிரிக்கக்கூடாது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னது போல, அக்கல் என்பது மனிதனுக்குள்ளே இருக்கிற வஹி, வஹி என்பது மனிதனுக்கு வெளியே இருந்து கிடைக்கிற அக்கல். இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று இணைந்தவை, பின்னி பிணைந்தவை, பல் முத்தஹிதான் என்று சொல்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இந்த நிலையை மீண்டும் உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்ப கால நமது சலபுகள் இந்த பார்வை கொண்டவர்களாக இருந்தார்கள். எனவே ரிசர்ச் மெத்தடாலஜியை உலகத்துக்கு கொடுத்தார்கள். பிப்ளியோகிராபி என்ற உங்களுக்கு தெரியும் நூற்பட்டியல் படுத்தும் முறை, இதனை அறிமுகப்படுத்தியவர்கள் எமது ஆரம்ப கால அறிஞர்கள். ஹிஸ்டரி ஆஃப் மெடிசின் என்ற நூலே அந்த நூலாசிரியர் ஒரு ஓரியன்டலிஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் மெடிசின் என்ற அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார், கிறிஸ்துக்கு பின் 750 ஆண்டு முதல் 1100 ஆண்டு வரை, எத்தனை வருஷம்? 350 வருடங்கள், 350 இயர்ஸ். கிறிஸ்துக்கு பின் 750 முதல் 1100 வரையுள்ள இந்த 350 ஆண்டுகள்ல உலகத்தில் இருந்த அறிவியல் துறை மேதைகள், சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், மெடிக்கல் டாக்டர்ஸ் உட்பட அனைத்து துறை அறிஞர்களாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் தான். ஜாபிர் இப்னு ஹையான், அல் ஹுவாரிஸ்மி, அல் ராசி, அல் மசூதி, அல் பிரூனி, இப்னு சீனா, இப்னு ஹைதம், இவர்கள் தான் இந்த 350 வருடங்களும் உலகத்திலே அறிவியல் துறையின் ஜான்பவான்களாக இருந்தார்கள். 1100 ஆண்டுக்கு பிறகுதான் மேற்குலக அறிஞர்கள் அறிவியல் துறைக்கு, சயின்ஸுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக மாறுகிறார்கள் என்ற கருத்தை அவர் அற்புதமாக சொல்கிறார். இந்த பரிசோதனை முறை, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? ஸ்பெயின் முஸ்லிம்கள். எனவேதான் ஸ்பெயினுடைய முஸ்லிம், ஸ்பெயினுடைய அறிவியல் முன்னேற்றத்தை பார்த்து ஒரு மேற்குலக பாதிரியார், ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சொன்னார், எங்களுடைய மதத்தின் மகிமை இவர்களுக்கு புரியாமல் இருக்கிறது, இவர்களுடைய அறிவியல் முன்னேற்றத்தின் ரகசியம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று. முஸ்லிம்களுடைய அறிவியல் முன்னேற்றத்துடைய ரகசியம் எங்களுக்கு, ஐரோப்பியர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது, முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவ மதத்துடைய மகிமை விளங்காமல் இருக்கிறது என்று சொன்னார். இன்று நாங்கள் மறுபக்கம் சொல்ல வேண்டும், வெஸ்டர்னை பார்த்து, வெஸ்டை பார்த்து நாங்கள் சொல்லணும், இந்த மேற்குலக மனிதர்களுக்கு இஸ்லாத்துடைய பெருமை தெரியாமல் இருக்கிறது, அவர்களுடைய அறிவியல் முன்னேற்றத்தின் ரகசியம் முஸ்லீம்களாக எங்களுக்கு புரியாமல் இருக்கிறது என்று சொல்கிற நிலைமை இன்று உருவாகியிருக்க, தலைகீழான நிலை ஒன்று உருவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அறிஞரிடம் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்டார்களாம், சயின்ஸ் டெக்னாலஜிக்கு முஸ்லீம்களுடைய கண்ட்ரிபியூஷன் என்ன, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு முஸ்லீம்களுடைய கண்ட்ரிபியூஷன் என்ன? அவர் சொன்னாராம், ஜீரோ கண்ட்ரிபியூஷன் என்று சொல்லி. சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் முஸ்லீம்களுடைய கண்ட்ரிபியூஷன் ஜீரோ கண்ட்ரிபியூஷன். கொஞ்ச நேரம் யோசிச்சு போட்டு அவர் கேட்டிருக்கார், அப்படின்னா என்னாண்டு? அதாவது ஜீரோவை, ஜீரோவை, சைஃபரை, பூஜ்யத்தை கணிதத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள் அரபிகள் தான், அரபு முஸ்லிம்கள். இந்த பூஜ்யம் கணிதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்துதான், ஜீரோ கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்துதான் கணிதத்துறையில பெரிய புரட்சியே நடந்தது, பிறழ்வே ஏற்பட்டது. அதுக்கு பிறகுதான் மெஸ்ல ஏற்பட்ட இந்த புரட்சி தான் சயின்ஸ் டெக்னாலஜியில இன்று நாம் காணுகிற இந்த மாற்றங்களுக்கு எல்லாம் காரணம். அன்றும் முஸ்லிம்களுடைய கண்ட்ரிபியூஷன் சயின்ஸுக்கு ஜீரோ, இன்றும் ஜீரோ, அன்றும் ஜீரோ, இன்றும் ஜீரோ தான். அன்று சைஃபரை கண்டுபிடித்து கொடுத்தார்கள், அது ஜீரோ கண்ட்ரிபியூஷன். இன்று எந்த கண்ட்ரிபியூஷன் நாங்க செய்யறது இல்ல, எங்கட வயிற்றுக்கு தான் கண்ட்ரிபியூஷன். இன்னைக்கு பஹாலக்கும் இன்ஷாஅல்லாஹ் லோஹர் தொகையை தொடர்ந்து அந்த மகத்தான பங்களிப்பு கிடைக்கும் நாங்க நினைக்கிறோம். இன்றும் ஜீரோ கண்ட்ரிபியூஷன் தான். ஒரு புத்தகம் இருக்குது, 1001 இன்வென்ஷன்ஸ் முஸ்லிம் ஹெரிடேஜ் இன் அவர் வேர்ல்ட், ஒரு புத்தகம் இருக்குது, 1001 இன்வென்ஷன்ஸ், 1001 கண்டுபிடிப்புகள் முஸ்லிம்கள் உலகத்துக்கு வழங்கிய 1001 கண்டுபிடிப்புகள். 1001 கண்டுபிடிப்பும் இன்னும் 1001 கண்டுபிடிப்பாகவே இருக்கிறது, 1002 மாறல, 3 மாறல. இந்த யூத சமூகத்தை எடுங்க, யூதர்கள் உலகத்தில் சனத்தொகையில் குறைந்தவர்கள், ஆனால் ஒரு பலமான சக்தி வாய்ந்த சமூகமாக அவர்கள் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த சமூகமாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் சயின்ஸ் டெக்னாலஜி இந்த துறைகளிலே அபார முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள். கடந்த 200 ஆண்டுகளிலே உலகத்துக்கு அதிகமான கண்டுபிடிப்புகளை வழங்கியவர்கள் அவர்கள் தான். யூதர்களுடைய உற்பத்திகளை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம், போய்கோட் பண்ணணும். பிரச்சனை என்னென்றால், எந்த உற்பத்தியை பகிஷ்கரிக்கிறேன் சொல்லி, சில நேரம் போட்டிருக்கிற கண்ணாடிட லென்ஸும் அவர்களுடைய உற்பத்தியா இருக்கும், ஸ்பெக்ஸும் அவர்களுடைய பிரேமும் அவர்களுடைய உற்பத்தியா இருக்கும், வச்சிருக்கிற ஹேண்ட்போனும் அவங்களுடைய உற்பத்தியா இருக்கும், கலர்லைட்ட போய் நிப்பாட்டினா கலர்லைட்ட கண்டுபிடிச்சவனும் அவன் தான். கிட்னி ஃபெயிலியர் லாகத்தரல்லா போறார் டயாலிசிஸ் செய்வதற்கு, அதை கண்டுபிடிச்சது யூதர் தான். ஐன்ஸ்டீன் ஒரு யூதர், ஃப்ராய்டு ஒரு யூதர், உலகத்தில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க. எனவே புரக்சியில உலகத்தையே அவங்க ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, யூதர்களுடைய தந்திரத்தை பற்றி, அவர்களுடைய அடாவடித்தனங்களை பற்றி, அவர்களுடைய சதி வேலைகளை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. அவர்களுடைய ஒரு இன்னொரு பக்கம் இருக்கிறது, ஏன் உலகமே அவர்கள் சொல்வதை கேட்கிறது? காரணம், அவருடைய கையில் சயின்ஸ், அவருடைய கையில் டெக்னாலஜி, அவருடைய கையிலே ட்ரேட், அவருடைய கையிலே மீடியா, எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். சபபுகள் எல்லாம் அவங்களோட கையில், எங்கட கையில ஒரு சபபும் இல்லை. நாங்க படிக்கிற சமூகமா இல்லாம ஓகிற சமூகமாக தொடர்ந்து பிரிக்க பார்க்கிறோம். எனவே ஓகிற சமூகமா இல்லாம குர்ஆனை படிக்கிற சமூகமாக, தஃப்ஸீரை படிக்கிற சமூகமாக, ஃபிக்ஹ படிக்கிற சமூகமாக, ஹதீஸ படிக்கிற சமூகமாக, அகீதாவை படிக்கிற சமூகமாக, லோவை படிக்கிற சமூகமாக, அக்கவுண்டன்சியை படிக்கிற சமூகமாக, மெடிசினையும் மேத்தமெட்டிக்ஸையும் படிக்கிற சமூகமாக மாற வேணும். இதுக்கு முதலாவது கல்வி சம்பந்தமான, நாலேஜ் சம்பந்தமான, எஜுகேஷன் சம்பந்தமான எங்கட பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலி மாறணும். இந்த டோட்டாலிட்டி ஆஃப் நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் பார்வை முதலாவது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படணும். நான் நினைக்கிறேன் அல் ஃபத்ஹ் அகாடமி இதனை செய்யும். அல் ஃபத்ஹ் அகாடமியுடைய எஜுகேஷன் பிலோசபி பாராட்டத்தக்கது. ஆனால் திரும்பவும் ஒரு விஷயத்தை சொல்றேன், உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் இணைத்துக் கொடுக்கும் இடம் என்று மட்டும் தயவு செய்து சொல்லாதீர்கள். நாங்களும் கூட இதைத்தான் ஒரு காலத்தில் உலக கல்வியை மார்க்க கல்வியையும் இணைத்துக் கொடுக்கும் இடம், ஒரே காலத்தில் ஏக காலத்தில் கொடுக்கும் இடம் இல்லை, கல்வியை கொடுக்கும் இடம். தேவையான கல்வி, முதலாவது தேவையான கல்வி குர்ஆனுடைய கல்வி, சுன்னாவுடைய கல்வி, தஃப்ஸீர் ஃபிக்ஹுடைய கல்வி, அடிப்படையான ஷரியா ஷரியாவுடைய கல்வி, அதே போல மொழியுடைய கல்வி, மருத்துவ கல்வி, சட்ட கல்வி, கணக்கியல் கல்வி, எல்லாம் கல்விதான். சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த கல்வி என்ன? ஒரு பக்கம் அல்லாஹ் பற்றிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருந்தான், மறுபக்கம் சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த கல்வி அறிவு என்ன? அவர்களுக்கு மிருக உலகத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருந்தது, தாவர உலகத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருந்தது, பறவை உலகத்தை கட்டுப்படுத்த தெரிந்திருந்தது, காற்றை, தண்ணீரை, நெருப்பை கையாள தெரிந்திருந்தது. இந்த நாலேஜ் உலக கல்வியா மார்க்க கல்வியா? ஜிங்களை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள், இந்த நாலேஜ் என்ன கல்வி? இன்றைய காலத்தில் சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நாலேஜில் ஒருவர் இருந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் அவர் ஒரு சயின்டிஸ்ட் என்று சொல்லுவோம். சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஸ்காலர், ஒரு இன்டெலக்சுவல், ஹைலி எஜுகேட்டடான ஒரு ஆள், நாலேஜபிளான ஒரு ஆள் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த இந்த அறிவை பார்த்து எல்லா உலகத்தில் இருக்கிற சக்திகளையும் மட்டுப்படுத்தக்கூடிய அவர்களுக்கு இருந்த இந்த அறிவை பார்த்து மக்கள் பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள், மெச்சினார்கள். சுலைமான் அலி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக எனது ரப்பு எனக்கு செய்திருக்கிற அருள். மெடிசின் சம்பந்தமான நாலேஜ் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தமான நாலேஜ் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, லோ சம்பந்தமான நாலேஜ் ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஒரு நேச்சுரல் சயின்ஸ் சம்பந்தமான நாலேஜ் மின் ஃபத்லி ரப்பி, ஒரு சோசியல் சயின்ஸ் சம்பந்தமான நாலேஜ் மின் ஃபத்லி ரப்பி. ஏனென்றால் அறிவுக்கு ஊற்றாக இருப்போம் அல்லாஹ், அறிவை கூறு போட இயலாது. துல்கர்னைனை பற்றி குர்ஆன் சொல்கிறது, துல்கர்னைன் அவருக்கு தெரிந்திருந்த ஒரு டெக்னாலஜி, ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து ஒரு பெண்ணாம் பெரிய மதில கட்டார். ஒரு பாதிக்கப்பட்ட சமுதாயத்தை, ஒரு அநியாயக்கார சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு பெரிய மதில கட்டார். இப்ப அவர் ஒரு டெக்னாலஜியை தெரிஞ்சு வச்சிருந்தார். இந்த காலத்தை பொறுத்தவரை ஒரு பொறியியலாளர், ஒரு பொறியியல் அறிஞர். அவருடைய இந்த டெக்னாலஜியை பார்த்து அந்த மக்கள் பாராட்டுறாங்க. சுபஹான் அல்லாஹ், துல்கர்னைனுடைய அறிவை பாருங்க, ஆற்றலை பாருங்க, திறமையை பாருங்க. துல்கர்னைன் என்ன சொன்னார்னு குர்ஆன் சொல்கிறது, ஹாதா ரஹ்மத்து மின் ரப்பி ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா வகான அம்ரு ரப்பி ஹக்கா. இது இந்த மதிலை நான் கட்டிருக்கிறேனே, இவ்வளவு பின்னாம்பரி இந்த போல நான் கட்டிருக்கிறேனே, இது எனது ரப்பு எனக்கு செய்த ரஹ்மத் ஆகும். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக இந்த ரப்பு எனக்கு செய்திருக்கிற மாபெரிய கிருபை அருள், வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நாள் வருகிற போது இந்த மதில் தூள் தூளாக போய்விடும், நிச்சயமாக அந்த மறுமை நாள் வரும் என்று சொல்றார். இதுதான் இன்டெகிரேட்டட் நாலேஜ். ஒரு சயின்டிஸ்ட் உடைய வாயால் ஈமான் வெளிப்பட வேணும். ஒரு சயின்டிஸ்ட் பிஸ்மில்லா என்று தன்னுடைய ஆய்வை ஆரம்பிக்க வேண்டும். இது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொன்னாவே தெரியும், பயானோடு பண்ண போறாரு. டாக்டர் பிஸ்மில்லா சொல்ல மாட்டார், லாயர் சொல்ல மாட்டார், ஜட்ஜ் சொல்ல மாட்டார், சயின்டிஸ்ட் சொல்ல மாட்டார். அவர் சொன்னாலும் சொல்லுவார் இந்த மாதிரி மஜ்லிஸுக்கு வந்தா மட்டும்தான், அவருடைய மஜ்லிஸ்ல வராது. ஆனா இப்னு சீனா தன்னுடைய கேனன் அல் கானூன் என்ற மருத்துவத்துறையின் பைபிள் என்று வர்ணிக்கப்படுகிற அந்த நூலை ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் முடிக்கிறார். வாஹு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி இந்த இஸ்லாமைசேஷன் ஆஃப் நாலேஜ் தான் இன்று தேவைப்படுது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், படியுங்கள், வாசியுங்கள், ஆராயுங்கள். எந்த துறையிலும் நீங்கள் துறை போக கற்கலாம். அது வானவியலாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், பூகர்ப்பவியலாக இருக்கட்டும், சமுத்திரவியலாக இருக்கட்டும், எந்த கலையாக இருக்கட்டும், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக், படைத்த இறைவனுடைய பெயரால். ஈமானை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஆய்வு, உங்களுடைய தேடல், உங்களுடைய முயற்சி அமைய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய கட்டளை. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில், எஜுகேஷன் பிலோசபியில ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் தேவைப்படுது. இல்லாத வரைக்கும் அடுத்த தலைமுறைய நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஜெனரேஷனா உருவாக்கினாது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த அக்களுக்கும் நக்களுக்கும் இடையில், அக்களுக்கும் வகைக்கும் இடையில் இருக்கிற இந்த சமநிலை பேணப்பட வேண்டும். இன்று அக்களை தூக்கி பிடித்திருக்கிறார்கள், நக்களை வகையை புறக்கணித்திருக்கிறார்கள். வகையை சுமந்திருப்பவர்கள் அக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். வகை முதலாம் இடத்தில் வரும், வகை இரண்டாம் இடத்திலும் வரும், வகை மூன்றாம் இடத்திலும் வரும், நான்காம் ஐந்தாம் இடங்களிலே அக்களை நாம் வைக்க வேண்டும். அறிவை மொத்தமாக பார்க்க வேண்டும், முழுமையாக பார்க்க வேண்டும். இந்த ஹோலிஸ்டிக் வியூ, எஜுகேஷனை பற்றி, நாலேஜை பற்றி வராத வரைக்கும் இந்த உம்மத் மீண்டும் தான் இழந்த கீர்த்தியை மீளப்பெற முடியாது. தமது ஆரம்ப கால தனது முன்னோர்கள் செய்த அந்த பங்களிப்பை இந்த சமுதாயத்தால் செய்ய முடியாது. இந்த உண்மையை ஆழமாக அல் ஃபத்ஹ் அகாடமி புரிந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே இன்றைய உலகின் தேவை, சமகாலத்தின் தேவை, நமது நாட்டின் தேவை, நமது சமுதாயத்தின் தேவை, ஒரு புத்திஜீவித்துவ பரம்பரை உருவாக்கப்பட வேண்டும். இன்று உலமாக்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி, ப்ரொஃபஷனல்ஸுக்கும் இன்டலெக்சுவல்ஸுக்கும் உலமாஸுக்கும் இடையிலே ஒரு பெரிய கேப் இருக்கு. இவர்களுடைய பாசை அவர்களுக்கு புரிவதாக இல்லை, அவருடைய லாங்குவேஜ் இவர்களுக்கு புரிவதில்லை. லாங்குவேஜ் என்றால் இங்கிலீஷையும் சிங்களத்தையும் நான் சொல்லல, என்ன இவர் சொல்ல வாரான்னு தெரியா. அவர் படித்த சிஸ்டம் வேற, இவர் படித்த சிஸ்டம் வேற, அவருடைய எஜுகேஷன் பிலோசபி வேற, இவருடைய பிலோசபி வேற. நாங்கள் உடமாக்கள் எப்படி உருவாக்குறோம், அங்க சர்டிபிகேட் ஓரியன்டேஷன் கிடையாது, ஜப் ஓரியன்டேஷன் கிடையாது, மணி ஓரியன்டேஷன் கிடையாது. ஆனா இந்த சிஸ்டத்தில் படிச்சு வரவங்க இந்த கோர்ஸ் செஞ்சா என்ன சர்டிபிகேட் கிடைக்கும், அந்த சர்டிபிகேட் வேல்யூ என்ன, அதுக்கு என்ன ஜப் கிடைக்கும், அதுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும். நான் இங்க மிகவும் அழுத்தமாக ஒரு கருத்தை உறுதிப்பட சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து இந்த அரபு கலாசாலைகளை தரப்படுத்துதல், அப்கிரேடிங் செய்தல் என்ற பெயரில் இந்த பார்வையுள்ள ஒரு சமுதாயத்தை இங்கேயும் உருவாக்காமல் இருக்கணும். கல்வியை, அறிவை மொத்தமாக பார்க்கிற ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையில் அரபு கலாசாலைகளில் கல்வி என்பது, அறிவு என்பது ஷரியாவுடைய கல்வியோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் அறிவை மொத்தமாக நாம் கொடுக்க வேண்டும். எமது ஆரம்ப கால அறிஞர்கள் போல் ஏக காலத்தில் அவர் முஃபஸ்ஸிராக இருப்பார், டாக்டராக இருப்பார், முஹதிஸாக இருப்பார், மேத்தமெட்டிஷியனாக இருப்பார், அகீதா துறையில், ஃபிக்ஹ் துறையில் புலமை பெற்ற ஃபக்கீஹாக இருப்பார். அதே நேரத்தில் அவர் கெமிஸ்ட்ரியில துறை போக கட்டுவராக இருப்பார். உதாரணமாக சகோதரர் கௌரவ நீதிபதி அப்துல்லா அவர்கள், அவர்கள் ஒரு ஹாஃபிலாக இருந்து கொண்டு சட்டத்துறையிலே தன்னை வளர்த்துக் கொண்டு ஒரு நீதிபதியாக இன்று கடமையாற்றுகிறார்கள். நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு ரோல் மாடலாக நாம் அவரை பார்க்கலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், இந்த பொதுக்கல்வியிலே இருந்த இந்த பார்வை, வெறும் சர்டிபிகேட்டை, என்ன சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் என்ன ரெகக்னிஷன், அதுக்கு என்ன வேல்யூ, அதுக்கு அது டிப்ளோமா, ஹை டிப்ளோமா, டிகிரிக்கு ஈக்குவலா, போஸ்ட் கிராஜுவேட்க்கு ஈக்குவலா, அது யூஜிசியில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா, அதுக்கு அடுத்ததாக இதுக்கு என்ன ஜப் கிடைக்கும், அந்த ஜப்புக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும். இந்த பார்வை இங்க வந்துச்சு, நிச்சயமாக அது ஒரு ஆட்கொள்ளி வைரஸா தான் ஈக்கும். ஆனா வந்துட்டு அந்த வைரஸ பரப்பின மகத்தான பங்களிப்பு செய்தவர்கள் நாங்களும் இருப்போம் நான் நினைக்கிறேன். அதை நான் சொல்ல வரல. அறிவை சான்றிதழுக்காக அல்லது காசிக்காக பணத்துக்காக சம்பளத்துக்காக பதவிக்காக தேடுகிற பார்வை பிழையானது. அறிவை அறிவுக்காக தேட வேண்டும். ஆரம்ப கால அறிஞர்கள் ஒரு நாளும் இல்ம வச்சு வயிறு வளர்க்க இல்லை. முஹதிஸா இருப்பார், வேறொரு தொழில் செய்வார். முஃபஸ்ஸிரா இருப்பார், வருமானத்துக்கு வேற வழி செய்வார். ஃபக்கீஹாக இருப்பார், உழைப்புக்கான மற்றொரு வழி வைத்திருப்பார். அறிவு புனிதமானது. ஆனால் கவலையான விஷயம், இன்று அறிவை நாம் வர்த்தகமயப்படுத்தி இருக்கிறோம், அறிவை நாம் பயங்கரமாக மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்கிறோம், கொமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். இது இஸ்லாத்துடைய அறிவு சம்பந்தமான பிலோசபிக்கு முற்று முழுதாக எதிரானது. முன்பெல்லாம் மருத்துவம் என்பது, மெடிசின் என்பது புனிதமான சேவை, சர்வீஸ், நோபல் சர்வீஸ். டீச்சிங் என்பது சர்வீஸ், நோபல் சர்வீஸ். மிஷன், நோபல் மிஷன். தவா என்பது மிஷன், நோபல் மிஷன். லாஸ் அலுக்கும் அலஹி அஜிரா, இதுக்காக எந்த கூலி நாங்கள் கேட்க மாட்டோம். அல்லாஹ் வணங்குங்க, எங்களை செய்தியை கேளுங்க, எங்களுக்கு கட்டுப்படுங்க, நீங்க எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்லை, எந்த கூலியும் தர தேவையில்லை. இப்படித்தான் நபிமார் சொன்னாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல. முதலாவது வந்தோடனே பேசுறாங்க, எவ்வளவு சம்பளம் உண்டு, ப்ரொமோஷன் கிடைக்குமா, எப்ப செல ரிவிஷன் நடக்கும், எவ்வளவு இன்கிரிமெண்ட் மந்த் எனுவலி நடக்கும். இந்த பார்வை வந்தாச்சு. இபிஎஃப் எவ்வளவு கிடைக்கும், இடிஎஃப் எவ்வளவு கிடைக்கும். புனிதமான துறைகள் எல்லாம் இன்று வர்த்தகமயப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு துர்ப்பாக்கியமான நிலை. இந்த நிலை ஷரியா துறைக்கு வந்து விடாமல் கவனமாக இருக்க வேணும். இப்ப போற போக்குல போனா கொஞ்சம் அஸ்லம் வாக்கம். நாங்க இப்ப எடுக்க போற டேர்ன் இருக்குது, ரொம்ப ஆபத்தான சேலஞ்சிங் டாஸ்க். ஏண்டா எங்கட ஷரியா துறை மாணவர்களுக்கும் வரும். எப்படி ஷரியா துறையை படிப்போம், பொறவு கலட்டுவோம், கலட்டி போட்டு நாங்களும் ஒரு டை குஞ்சு அடிச்சுக்கொண்டு கோட்டண்ட போட்டுக்கொண்டு டை அடிக்கிறத பத்தி, கோட்டடிக்க பத்தி நான் பிள்ளையா பேசல, நானும் முடுக்கிறதான அப்படி தேவைப்பட்டா அது வேற விஷயம். ஆனா இவர் உருவாக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக அவர் வேற துறைக்கு போயிடுறார். போனால் அங்க பர்பஸ் லாஸ்ட் ஆகும். எனவே ஷரியா துறை மாணவர்கள் சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்கும் வகையில் அலா பசீரா குல் ஹாதிஹி சபீலி அதோ இல்லாஹ் அலா பசீரத்தின் தெளிவோடு தங்களுடைய லட்சிய பயணத்தை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு பொது கல்வி தேவைப்படுகிறது, சமகால அறிவு தேவைப்படுகிறது, இயற்கை விஞ்ஞானம் பற்றிய அறிவு தேவைப்படுகிறது, சமூக விஞ்ஞானங்கள் பற்றிய அறிவு தேவைப்படுகிறது, நடைமுறை விவகாரங்கள் பற்றிய அறிவு தேவைப்படுகிறது. அந்த நாலேஜ கொடுக்கிற இடங்களாக மாறணும். அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கிற ஓ லெவல், இந்த நாட்டில் இருக்கிற அட்வான்ஸ் லெவல், இந்த நாட்டில் இருக்கிற டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இவற்றை நாம் கொடுக்கலாம். கொடுக்கும் போது மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இங்கே இவர் படிப்பார் ஒரு விஷயத்தை, அதாவது தஃப்ஸீர் பாடத்தில் படிக்கும் விஷயம் அகீதா பாடத்தில் படிக்கும் விஷயத்துக்கு நேர் எதிரானது. அங்க அந்த சிலபஸ்ல படிப்பார், சயின்ஸ் என்ற பேர்ல, சோசியல் ஸ்டடிஸ் என்ற பேர்ல, அதை திருத்தறதுக்கு ஆள் இல்ல. சில நேரம் இங்க நாங்க படிப்பிக்கிற விஷயத்தை விட அங்க படிப்பிக்கிற விஷயம் உள்ளத்துல பதிஞ்சிடும், விளைவு ஆபத்தில முடியும். எனவே மிக கவனமாக இந்த இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட நிலையில் கல்வியை கொடுக்கிற கடப்பாடு இருக்கிறது. சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், சமாளிக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை நல்ல அறிவும் தெளிவும் உள்ள ஒரு தலைமுறையாக நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு நான் நினைக்கிறேன் அல் ஃபத்ஹ் அகாடமி போன்ற இந்த நிறுவனங்கள் பெரிய ஒரு பங்களிப்பை செய்யலாம். குறிப்பாக இந்த இஸ்லாமைசேஷன் ஆஃப் நாலேஜ் என்ற துறைக்கு மிகப்பெரிய ஆள் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த துறையில் பங்களிப்பு செய்கின்ற நல்ல வளவாளர்களை, நல்ல அறிஞர்களை, நல்ல மேதைகளை நிச்சயமாக இந்த அல் ஃபத்ஹ் அகாடமி போன்ற நிறுவனங்கள் உருவாக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அரபு கலாசாலைகள் மட்டத்திலும் நல்ல மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். பொது அறிவு இன்று போதிக்கப்படுகிறது, பல கலைகள் போதிக்கப்படுகின்றன. இன்று வருகிற அறிஞர்கள், உலமாக்கள் தரமானவர்களாக இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். அவருடைய இலக்கை அவர்கள் தவறிவிடாமல், இலட்சியத்தை மறந்து விடாமல் இந்த பாதையில் தொடர்ந்தும் பயணிப்பதற்கு இத்தகைய வழிகாட்டுறவர்களுக்கு நிச்சயமாக துணை புரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களோடு பங்கேற்பதற்கும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இட்டு நான் மீண்டும் எனது மகிழ்ச்சியை தெரிவிப்பதோடு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு பொதுவாகவும், ஷேக் யூசுப் முஃப்தி உட்பட ஏனைய உலமாக்களுக்கு குறிப்பாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிறைவான நற்கூலியை வழங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அவருடைய பாதங்களை அல்லாஹ் இஸ்தீரப்படுத்தி இத்தகைய காத்திரமான பணிகளில், ஆக்கப்பூர்வமான பணிகளில், தேவையான பணிகளில், காலத்துக்கு தேவையான சேவைகளில் அவர்கள் தொடர்ந்தும் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபிக் செய்து அருள் புரிவானாக என்று துஆ செய்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
More lectures visit slhub.com.